நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் பாதையிலே அவர் பல வீடுகளை அவர் சந்தித்ததுண்டு. அதில் இன்றைக்கு அதை குறித்து ஒரு சில முக்கியமான சம்பவங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் பாதையில் அவர் இருக்கும் பொழுது இரண்டு சம்பவங்கள் நடந்தது. அவர் சில வீடுகளை சந்தித்தார், வீடுகளுக்கு சென்றார், சாப்பிட்டார், அவர்களோடு சம்பாஷித்தார், பிரசங்கித்தார், அற்புதங்களை செய்தார். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இந்த வீடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல மூன்று வகை இருக்குது. பைபிள்ல பாத்தீங்கன்னா சுவிசேஷத்திலேயே மூன்று வகை இருக்கும். அதுல ஒன்று, அவர் ஒரு வீட்டில் இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா மார்க் 2 அதிகாரத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் அவர் இருந்தார்னு போட்டிருக்கோம். அந்த வீட்டிலே அவர் இருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் அவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த வீட்டுக்கு வருவாங்க. உடனே அவர் தம்முடைய வசனத்தை எடுத்து போதிக்க ஆரம்பிப்பார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை எடுத்துக்கொண்டு வருவார்கள், சுமந்துட்டு வருவாங்க. உள்ளே நுழைவதற்கு வாசல் எல்லாம் இடம் இருக்காது. உடனே குறையின் மேல் ஏறி திறந்து இறக்குவாங்க. இப்படி ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ஏன் வந்தான்றது நமக்கு தெரியாது. அந்த வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்களான்னு தெரியாது, அல்லது இவராகவே அந்த வீட்டுக்கு நான் வரேன்னு போனாரான்னு தெரியாது. ஏன்னா சில இடத்துல இயேசு கிறிஸ்து வாலண்டியரா சில விஷயத்தை செய்வார். இப்போ பேதுருவருடைய படகு இருக்கும், இவரா போய் ஏறிக்குவார். இவரா ஏறிக்கொண்டு அதை சற்று கரையிலிருந்து தள்ளிவிடு அப்படின்னு கேட்பாரு. அவன் வந்து என் போட்டை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்ல மாட்டான். இவரே அந்த போட்டை இவர் யூஸ் பண்ணிக்குவார். இவர் வாலண்டியரா போய் அந்த போட்டில் ஏறிக்குவார். இது போல சில விஷயங்கள் வந்து இருக்கும். இந்த மார்க் 2 அதிகாரத்துல சம்பவத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை அந்த வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்களான்னு தெரியாது, அல்லது இவராக நானா வரேன்னு சொல்லி போனாரான்னு தெரியாது. பிளைண்டா போட்டிருக்கோம். அந்த வீட்டில் இருந்தார், அவ்வளவுதான். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு பாத்தீங்கன்னா, சிலர் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவை எங்க வீட்டுக்கு வாங்க அப்படி கூப்பிடுவாங்க. அந்த வீடுகளுக்கு போவார், அங்கேயும் விருது சாப்பிடுவார், பிரசங்கம் பண்ணுவார், சுகமாக்குவார், எல்லாம் பண்ணிட்டு வருவார். இது 2 வகை. 3 வகை இருக்குது. அது எப்படின்னா, அவங்க கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. இவராகவே வாலண்டியரா நான் வரேன் பாரு. 3 வகை பார்த்தீங்கன்னா, நானா வரேன்னு இவரா வாலண்டியரா கமிட் பண்ணுவார். அவங்க கூப்பிட மாட்டாங்க, ஆனா இவரே நானே வரேன் அப்படின்னு. இப்படி இயேசு கிறிஸ்துவும் வீடுகளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 வகையிலே அவருக்கும் வீடுகளுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதனால இன்னைக்கு நம்ம 3 வகையை பார்க்க போறது இல்ல, 2 வகையை பார்க்க போறோம். அவர் கூப்பிட்டாங்களா இல்லையான்றது, அதை பத்தி நம்ம கன்ஃபியூஷனா இருக்கிறது, அதை பத்தி வேண்டாம், அதை விட்டுருவோம். கூப்பிட்ட வீடுகளுக்கு அவர் போனதையும், கூப்பிடாமல் அவரே போன வீடுகளையும், இந்த ரெண்டு மட்டும் பார்க்கலாம். இது ரெண்டு விஷயத்துல இதை நான் எப்பவுமே சொல்ல முடியல, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்குள்ள நினைக்கிறேன். இதுல ஒரு பகுதியை நான் அப்படியே கர்த்தர் என் உள்ளத்துல தாட் கொடுத்துட்டே இருந்தார், அதை எழுதி வச்சேன். கூப்பிட்ட இடத்துக்கு அவர் போனார், எந்தெந்த வீட்டுல கூப்பிட்டாங்கன்னு. இன்னைக்கு சாயங்காலம் அப்படியே என் வேலைகளை பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள ஜெபிச்சுட்டே இருந்தப்பா, இன்னைக்கு சாயங்காலம் என்ன பேசணும், அந்த வருஷத்தின் கடைசி செய்தி என்ன பேசணும், ஜமனிகிட்டே பல காரியத்தை செய்யும்போது கூப்பிடாத வீடுகள் அப்படின்னு அதையும் டக்குனு தெரியும். சில காரியத்தை கத்தனை உள்ளத்துல டக்குனு பேசினார். சில ஷார்ட் சடன் ஒரு கிளாஷ் ஆச்சு. உடனே அதையும் ரெண்டையும் சேர்த்துட்டேன். அதைதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 4 கூப்பிட்ட வீடு, 2 கூப்பிடாத வீடு, 6 வீடுகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா, ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன காரியம் இருக்கிறது. சரி, முதலாவது வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மூன்றாம் நாளிலே
கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே
ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும்
அவருடைய சீஷரும்
அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது இது ஒரு கல்யாண வீடு. இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாண வீட்டிற்கு போயிருக்கிறார். ஒரு கல்யாணம். இந்த வீட்டிற்கு அவர் வந்ததற்கு காரணம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைப்பின் பேரில் போனார். இந்த கல்யாண வீட்டாரை பார்க்கும் பொழுது இதை குறித்து வேதத்தில் வந்து அந்த சம்பவம் தான் ஃபோக்கஸ்ல இருக்குது. ஆனால் இதை குறித்த வேத வல்லுநர்களுடைய ஒரு கணிப்புன்னு சொல்ல இன்ஃபர்மேஷன், இந்த கல்யாண வீட்டார் இயேசு கிறிஸ்துவுக்கு உறவின் முறையானவர்கள், சொந்தக்காரங்களாம். எதை வைத்து அப்படின்னு பார்க்கும்போது, இயேசும் அவருடைய சீஷர்களும், சீஷர்களோடு அவர் இருக்கிறதால இது ஒரு தனி செட்டப்ல இருக்காரு, அவரை அழைச்சிருக்கிறாங்க. இயேசுவின் தாய் அங்கே இருந்தாள் அப்படின்னு போட்டிருக்கு. குறிப்பா ஒரு கல்யாண வீடு அப்படின்னா பெண்கள் தான் இறங்கி அங்கே உள்ள உட்காந்து எல்லா வேலைகளையும் அடிப்படை வேலைகளையும் கவனிச்சுட்டு இருப்பாங்க. இது சாச்சா, அது ஒழுங்காச்சா, இது ஆச்சாதான்னு முன்னால உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்கள் வெளியில் அலையிற அந்த மாதிரி காரியம் தான் பார்ப்பாங்க. தவிர உள்ள உட்கார்ந்து உள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் பெண்கள் தான் பார்ப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் தாய் அங்கே இருந்து அந்த கல்யாண வீட்டின் காரியங்களை எல்லாம் கவனிக்கிறவளாய் இருந்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருந்ததால் ஒரு அழைப்பு இருக்கிறது வந்தாரு. ஆனால் அந்த தாயை குறித்து பார்க்கும் பொழுது அந்த வீட்டு மெம்பராகவே உள்ள இருந்து அந்த தங்களுடைய குடும்பத்தினருடைய கல்யாணம் என்கிற ஒரு உரிமையோடு அந்த இடத்திலே அந்த நபர் தாய் அங்கே இருக்கிறாங்க. இப்படி அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அங்க வந்தார். விருந்தெல்லாம் நல்லபடியாய் போகிறது, கல்யாணம் எல்லாம் நல்லபடியாய் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று திராட்சை ரசம் குறைவுப்பட்டது நமக்கு தெரியும். இப்ப அந்த வீட்டு என்னுடைய உறவின் முறை, அவருடைய தாயார் அதற்கு ஒரு முழு உரிமை உள்ளவர்கள் என்பதற்கு இன்னொரு காரியம், திராட்சை ரசம் குறைவுப்பட்ட போது உரிமையோட தாயை வந்து என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல வந்து பேசலாம். அப்ப இதுல இருந்து என்ன பார்க்கும் பொழுது, அந்த வீட்டோடு மரியாள் உறவின் முறையில சம்பந்தப்பட்டவர்கள் இயேசு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். இப்பொழுது இந்த இடத்துல எல்லாம் நல்லபடியா இருக்கிறது, அழைக்கப்பட்ட இடம்தான், விரும்பிதான் அவரே வந்திருக்கிறாரு, அழைப்பினை ஏற்றுக்கொண்டவர் வந்திருக்கிறாரு. ஆனால் இப்பொழுது திராட்சை ரசம் குறைவுப்பட்ட பொழுது மரியாள் ஒரு உரிமையோடு, இதுல ரெண்டு விதம் எடுத்துக்கலாம். ஒன்று, அந்த கல்யாண வீட்டை எடுத்து பொறுப்பெடுத்து நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு உரிமையோடு செயல்படுகிற மரியாள், அந்த உரிமையோடு, அந்த பொறுப்போடு, அந்த அக்கறையோடு இவளுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு வந்தார். அப்ப அந்த வீட்டுல அது வந்து ஒரு திராட்சை ரசம் இல்லைன்னு ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம்னா அது தனக்கே வந்த அவமானம். தங்க சொந்த குடும்பத்தில் நடக்கிற ஒரு கல்யாணத்துல ஒரு பிரச்சனை என்றால் அது தங்களுக்கு, தங்கள் குடும்பத்துக்கு வருகிற அவமானம் என்கிற நிலைமையிலே மரியாள் அதை முன்னே ஓடி வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அப்ப அது நிச்சயமா அந்த உறவின் முறையாகத்தான் இருக்கணும். இந்த சூழ்நிலையில் மரியாள் உறவு முறையை சொந்தம் கொண்டாடி அந்த நிலைமையில செயல்பட்டாலும் இயேசு கிறிஸ்து என்னைக்குமே இந்த உறவின் முறைக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், உறவின் முறைக்கு அவர் மாம்சத்தின்படி உறவின் முறைக்கு என்னைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. ஆவியின்படி உறவின் முறையைத்தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரே தவிர மாம்சத்தின்படி உறவின் முறைக்கு அவர் என்னைக்குமே முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு காலையில் நம்ம தியானிச்சோம், பெற்ற தாயை, உடன் பிறந்த தம்பிகளை அவங்களுக்கு தெரியாதுன்ட்டார். அவங்க யாருன்ட்டார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர், ஒரே அடி அடித்தார். மாம்சத்தின்படி உறவின் முறையை அவர் முக்கியத்துவமே கொடுக்கல. ஆனால் ஆவியின்படி உறவு முறையை தான் அவர் ஏற்றுக்கொண்டாரே தவிர மாம்சத்தின்படி அவர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த இடத்துல இந்த மரியாள் மாம்சத்தின்படி இந்த உறவின் முறை, ஒரு பக்கம் அது சொந்தக்காரங்களுடைய குடும்பம், நம்ம எடுத்து வேலையெல்லாம் நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமை. அடுத்த பக்கத்திலே இயேசு கிறிஸ்து தான் பெற்ற மகன். இப்படி ஒரு உறவு. மரியாளை பொறுத்த மட்டிலே உறவின் முறையோடு, மாம்சத்தின் உறவின் முறையோடு செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சொந்தக்காரங்க கல்யாணம், இன்னொரு பக்கம் பையன். அந்த மாம்சத்தின் உறவின் முறையிலேயே அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் வந்தாலும் அவர் மைண்ட் பிளஸ் பியூர் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளே பார்த்திருந்தார். தேவனுக்கு ஏற்றதா இருந்தால் அதை அங்கீகரித்தார், மாம்சத்துக்கு ஏற்றதா இருந்தால் அதை நிராகரிக்கவும் புறக்கணிக்கவும் அதை எப்பவுமே ரெடியா இருந்தார். இந்த இடத்தில் மரியாளுடைய அப்ரோச், இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவள் வந்தது மாம்சத்தின்படியான ஒரு உரிமையோடு, மாம்சத்தின்படியான ஒரு ஐக்கியத்தோடு, அந்த உறவின் முறையோடு அவள் வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படிங்கிறார். அதை இயேசு கிறிஸ்துவால் ஏற்றுக்கொள்ள முடியல. மாம்சத்தின் முறைக்கு அவர் என்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. மரியாளும் அவருக்கு ஒண்ணுதான், வேற யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். ஏன்னா அவர் தேவகுமாரன், அவர் வெறும் மனுஷகுமாரனை மட்டும் பார்க்கக்கூடாது, அவர் தேவகுமாரன். மற்றவங்க எல்லாம் இந்த தாயை பொறுத்த வரைக்கும், மரியாளை பொறுத்த வரட்டிலும் அவரை ஒரு மனுஷகுமாரனா மட்டும்தான் பார்த்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வெறும் மனுஷகுமாரன் அல்ல, அவர் தேவகுமாரன். அந்த சைடை பார்க்கணும், அந்த சைடு உங்களுக்கு பார்க்க முடியல. ஆனால் அவர் ஊழியத்துக்குள் இறங்கின பிறகு மனுஷகுமாரன் என்கிறதை விட தேவகுமாரன் என்கிறதுல தான் அவர் அதிகமாய் அவருடைய காரியம் இருந்தது. அவர் 30 வயது வரையிலும் மனுஷகுமாரனாக தன்னை அதிகமாய் காண்பித்தார். 30 வயதுக்கு பிறகு அடுத்த 3.5 வருஷம் முழுக்க முழுக்க அவர் தேவகுமாரனாகத்தான் தன்னை அதிகமாய் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அப்ப இந்த சூழ்நிலையிலே இந்த மாம்சத்தின்படியான இந்த அப்ரோச் அவர்கிட்ட வந்த உடனே இயேசு கிறிஸ்துவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அது தேவ சித்தமாய் அவருக்கு படியல. அப்படிப்பட்ட உறவின் முறையோடு வருகிறதை அது தேவ சித்தம் கிடையாது. அப்படி பார்த்தா சொந்தக்காரங்களுக்கு, விரும்பினவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷலா கவனிச்சுட்டு மற்றவங்களெல்லாம் நீ கொஞ்சம் அப்படி இரு அப்படின்ற மாதிரி ஆயிடும். தேவகுமாரன் அதை செய்ய முடியாது, செய்யக்கூடாது இல்லையா? ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்றவங்களெல்லாம் தள்ளி வச்சா அது உலகத்தில் ஒரு சாதாரண மனுஷன் செய்யற வேலை. அது இயேசு கிறிஸ்து அப்படி நடக்க மாட்டார். ஆகையினாலே ஒரு தாயானாலும், அது சொந்தக்காரங்களுடைய மாம்சத்தின்படி முறையான ஒரு உங்களுடைய கல்யாணமாக இருந்தாலும் கூட, இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டிலே தான் ஒரு இன்வைட்டி, தன்னை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, தான் போய் அதுல கலந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த முறையில தான் பார்த்தாரு. இந்த இடத்துல உறவின் முறைக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, தாய்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தான் உடனே இயேசு கிறிஸ்து மரியாளை கடிந்து கொண்டார். ஸ்திரீ, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு அவருடைய மைண்ட்ல எங்க இருக்குது? பிதா கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்குறதுக்கு கவனமா இருக்குது. சொந்தக்காரங்களுக்காக நான் முதல்ல செய்ய மாட்டேன், பெத்த தாயின்றதுக்காக செய்ய மாட்டேன். என் பரமபிதா எனக்கு என்ன சொல்றாரோ அதன் அடிப்படையில் தான் நான் செய்வேனே தவிர, அம்மாவோ சொந்தக்காரங்களோ எனக்கு முக்கியம் அல்ல, என் பரமபிதா தான் எனக்கு முக்கியம். அதான் அவர் கொண்டு வந்தார். அப்ப கூப்பிட்டு வச்சு இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்டு திட்டு வாங்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ வீட்டு கூப்பிட்டா என்ன விழும் சொல்லுங்க? திட்டு விழும். இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு கூப்பிட்டா திட்டு விழும். இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு கூப்பிட்டா என்ன வரும்? திட்டுவிடும். கடிந்து கொண்டார். மரியாளை திட்டினர். ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. கூப்பிட்ட ஒரு 4 வீட்டை உங்களுக்கு ஒரே மாதிரி அடையாளம் காட்டுறேன். அவரை வீட்டுக்கு கூப்பிட்டா திட்டுவிடும், திட்டுவார். உங்களுடைய தப்ப பார்த்து கூப்பிட்டாங்களேன்றதுக்காக அப்படியே பாலிஷ்மெண்ட் போயிட மாட்டார். நம்மளை அவ்வளவு மறிச்சு கூப்பிட்டுருக்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்களை அப்படியே தட்டி கொடுத்துட்டு போயிட மாட்டார். போய் திட்டிட்டு வருவார் கூப்பிட்டாங்க. சரியா? இது முதல் வீடு. ரெண்டாவது வீடு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பரிசேயரில் ஒருவன்
தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று
அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து
பந்தியிருந்தார். போதும். இரண்டாவது ஒரு வீடு, பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். இரண்டாவது பரிசேயனுடைய வீடு. இவன் ஒரு பரிசேயன், வேதத்தை நன்கு கற்று அறிந்து தேறின ஒரு பரிசேயன். இவன் ஒரு வசதி படைத்த ஒரு மனுஷனாகவும் இருந்திருக்கிறான், பெயர் பெற்றவன். பரிசேயர்களுக்குள் இவன் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர். இவன் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்கு விருந்துக்குனே கூப்பிடுறான். புரியுதுங்களா? விருந்துக்குனே கூப்பிடுறான். இயேசு கிறிஸ்துவும் ரிஜெக்ட் பண்ணல, நீ பரிசேயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரிஜெக்ட் பண்ணல. பரிசேயர்கள் எல்லாமே அவருக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஆனாலும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாய் பரிசேயர்கள் என்றாலே மோசமானவர்கள் அப்படின்னு அவர் முத்திரை குத்தல. கூப்பிட்டதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணி போகத்தான் செஞ்சாரு. இப்ப இந்த பரிசேயன் ஒரு பெரிய பணக்காரன், தன் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைக்கிறான். இவரும் போனார். ஒருவேளை இந்த பரிசேயனுடைய நோக்கம் எல்லாம் ஏற்கனவே கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், இவனுடைய நோக்கம் அவரை தன் வீட்டுக்கு கூப்பிட்டு தன்னை ஒரு விசேஷமான ஆளாக காட்டிக்கொள்வதற்கு அவன் நினைச்சிருக்கலாம். இயேசுவே என் வீட்டுக்கு வந்திருக்கிறார் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே. இயேசு கிறிஸ்துவை வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டு போனாருப்பா, அவன் சொல்லிக்கலாம் எல்லார்கிட்டையும். அப்போ அவனுக்கு இவரை வைத்து தனக்கு ஒரு பிரபலம் உண்டாக்கி கொள்ளுகிற ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம். ஏதோ நோக்கம் உள்ளான ஒரு அன்புன்னு சொல்றதை விட அவரை கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்து ஏதோ ஒரு நோக்கம் அவனுக்கு இருந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த வீட்டிலே நிறைய பரிசேயர்களும் அவருடைய நண்பர்களாக இருந்த பரிசேயர்கள் நிறைய பேர் கூடிட்டாங்க. இந்த வீடே பரிசேயர்களால் நிறைந்திருக்கு. அந்த சூழ்நிலையிலே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெண் அழையா விருந்தாளியாக நுழைகிறாள். இல்லையா? 37 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயின் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து,
அவர் பரிசேயருடைய வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து,
ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து,
அவருடைய
பாதங்களின் அருகே
பின்னாக
நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து, தன் தலைமயிரினால் துடைத்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, பரிமள தைலத்தை பூசினாள்.
இவள் ஒரு அடையா விருந்தாளி. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இவளாகவே அந்த வீட்டுக்குள் நுழைகிறாள். இவளுக்கு பேரெல்லாம் பைபிள்ல போடல, ஆனால் இவளுக்கு பட்ட பேர் மட்டும் போட்டிருக்குது. ஒரிஜினல் பேர் போடல, பட்ட பேர். அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ. அப்ப எல்லாருக்கும் தெரிந்து இவளுடைய பாவ வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு பெண் அழையா விருந்தாளியாக உள்ளவரா. இவள் உள்ள நுழைஞ்ச பிறகே அங்க இருந்தவங்கெல்லாம் முகத்தை சுழிச்சிருப்பாங்க. இவெல்லாம் உள்ள நுழைகிறாரே. இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால அவங்களால ஒன்னும் துரத்த முடியல. வந்தவள் நேராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே உட்கார்ந்தா அழுகிறாள். தரை தரையாய் கண்ணீர் வடி அழுகிறாள். அந்த கண்ணீர் எல்லாம் அவருடைய பாதத்தை நினைக்கிறது. தன் தலைமையை எடுத்து அந்த பாதத்தை துடைக்கிறாள். பின்பு பரிமள தைலத்தை எடுக்கிறாள், உடைக்கிறாள், அதையும் அவருடைய பாதத்தில் ஊற்றுகிறாள். அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறான். இதெல்லாத்தையும் அங்கிருந்த பரிசேயன், அதை அவரை அழைத்த சீமோன் என்ற பரிசேயன் மற்றும் பலர் அதை பார்த்து இடர் அடைஞ்சாங்க. 39 வசனத்துல பார்க்கும் பொழுது அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபொழுது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொழுகிற ஸ்திரீ இன்னார் என்றும், இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார். அவன் முறுமுறுக்கிறான், அழைச்சான். அங்க இருக்கிறவங்களாம் முகத்தை சுழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண் அவர் வந்து தொடரா, ஆனா இவர் அதை பத்தி அப்செக்ட் பண்ணாம இருக்கிறாரே. இடரல் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லா படிக்கிற விவரிக்க நேரம் இல்லை. வேண்டிய காரியத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். 44 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை,
இவளோ
கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள்.
நீ என்னை முத்தம் செய்யவில்லை சுத்தம் செய்யவில்லை.
இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ
என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள்.
ஆதலால்
நான் உனக்கு சொல்லுகிறேன்,
இவள் செய்த அநேகம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே.
இவனுக்கு என்னாச்சு? இவனுக்கும் திட்டு விழுந்துச்சு. சீமோனை பார்த்து சொல்றாரு, சீமோனே, நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என் காலுக்கு தண்ணி கொடுக்கல, ஆனா இவளோ தன் கண்ணீரினால் என் பாதங்களை நினைக்கிறாள். நீ என்னை முத்தம் செய்யல, என் கண்ணத்தில் கூட முத்தம் செய்யல, ஆனால் இவன் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவள் செய்த அநேகம் பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. எல்லாரு முன்னால் நீ சொல்றாரு, நீ என்ன கூப்பிட்ட, என் கால கழுவுறது கூட நீ தண்ணி கொடுக்கல. நீ என்ன கூப்பிட்ட, என்னிடத்துல ஒரு அன்போடு ஒரு முத்தம் எனக்கு நீ கொடுக்கல. நீ என்ன கூப்பிட்ட, எனக்கு நீ ஒரு எண்ணெய் கொடு, எதுவுமே செய்யல, ஜஸ்ட் கூப்பிட்ட. நீ கூப்பிட்டவன் இருக்கிறான், அவனுடைய கூட்டத்தார் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லார் முன்னாலையும் அவனுடைய குறைவை போட்டு உடைச்சிட்டாரு. அந்த பாவியான ஸ்திரீ என்று அவளை தரக்குறைவாய் நினைச்சாங்க. அவளோடு இவனை கர்த்தர் கம்பேர் பண்ணிட்டாரு. எப்படி இருக்குது பாருங்க, அவளை மோசமானவளாக எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த அழைத்த பரிசேயனையும் அந்த மோசமானவளாக நினைக்கப்பட்டவளையும் கம்பேர் பண்ணிட்டாரு. கம்பேர் பண்ணி உன்னவன் அவ பெட்டர்ன்றாரு. எப்படி இருக்குது திட்டு? அவளை மட்டமாய் நினைத்த எல்லாருக்கும் முன்பதாக உன்னை விட அவ பெட்டரானவன்ட்டார். சரியான ஒரு டோஸ். யாருக்கு? இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு கூப்பிட்டாக்க. அதுதான் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு கூப்பிட்டா திட்டு விழும். மரியாள் அங்க வாங்கினாங்க திட்டு. இங்க பாத்தீங்கன்னா சீமோன் என்கிற இந்த பரிசேயன் எல்லாருக்கும் முன்பாக சரியாய் கடிந்து கொள்ளப்பட்டான், திட்டு வாங்கிட்டான். இயேசு வீட்டு கூப்பிட்டீங்கன்னாவே திட்டு தான் விழும். மெசேஜ் வேற மாதிரி போகுது. எல்லாரும் இயேசுவை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்கன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா நான் சொல்றேன், இயேசுவை நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு திட்டு தான் விழும். கூப்பிடாதீங்க, அவர் வீட்டுக்கு கூப்பிடாதீங்க, கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு திட்டு தான் விழும். செய்தி முடிவில் தான் உங்களுக்கு இதோட விஷயம் புரியும். இயேசு கிறிஸ்து நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு திட்டு தான் விழும், கூப்பிடாதீங்க. மூணாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம். இப்ப 7 முடிச்சோமா, 10 போவோம். 38 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள்.
போதும், இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்கிற கிராமத்திற்குள் இப்பொழுது பிரவேசிக்கிறார். பிரவேசித்த உடனே இங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். கூப்பிட்டு ஏற்றுக்கிட்டார் மார்த்தாள். இது மூணாவது நபர், வீட்டுக்கு கூப்பிட்ட மூணாவது நபர். இது நமக்கு சொல்லாமலே இந்த கதை உங்களுக்கு தெரியும். மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து செய்ய ரொம்ப பிரயாசப்பட்டு எல்லாம் செய்யறா. ஆனால் மரியாளோ ஒரு வேளையும் செய்யாம அவருடைய பாதத்தில் உட்கார்ந்த வசனத்தை கேட்க உட்கார்ந்தார். எனக்கு ரொம்ப விளக்கம் கொடுக்க அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு நல்லாவே இந்த சம்பவம் தெரியும். அப்பொழுது மார்த்தாள் இதனால ரொம்ப விசனம் அடைஞ்சு கோபம் அடைஞ்சு இயேசு கிறிஸ்துவனிடத்துல அவள் கம்ப்ளைண்ட் பண்றா. மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்த ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இல்லையா, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு கூப்பிட்டாள். விருந்துக்கு கூப்பிட்டு அவருக்கு வேண்டிய நல்ல உணவுகளை சிரமப்பட்டு பொறுப்போடு சமைக்கிறார். நல்ல விஷயம்தான், மாத்தல் செஞ்சு தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். மரியாளோ தனக்கு அந்த வீட்டில் வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது, ஆனால் அவ அதெல்லாம் யோசிக்கல. அவருடைய பாதத்திலே வந்து உட்கார்ந்து, ஐயோ இயேசு வந்துட்டார், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கறது உட்கார்ந்துட்டார். இது மார்த்தாளுடைய பார்வையிலே சோம்பேறித்தனமாக தெரியுது. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்ய சோம்பேறியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாள். கம்ப்ளைண்ட் அப்படி இயேசு கிறிஸ்துவை கொண்டு போயிட்டான். ஆண்டவரே அவளை வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அனுப்பும், என்ன வந்து நான் மட்டும் கஷ்டப்பட்டு தனியா வேலை செய்யறேன், அவளை அனுப்பு வேலை செய்யறது, சொல்லுங்க நீங்களே சொல்லி அனுப்புங்கன்ற. அப்ப இயேசு கிறிஸ்து விட்டார் டோசு. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற, உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, என்னது கவலை நிறைய வச்சுட்டுங்கிற. ஆனா தேவையானது ஒண்ணு, தேவையான ஒண்ண விட்டுட்ட, தேவையான ஒண்ண விட்டுட்டு தேவையில்லாத நிறைய பிடிச்சு வச்சுட்டுங்கிற. நீ தேவையானது என்ன? என் சமூகத்தினை உட்கார்ந்து என் வார்த்தையை கேட்பதுதான் உனக்கு மிகவும் தேவையானது. இந்த ஒண்ண விட்டுட்டு தேவையில்லாத அநேக கவலையை குறித்து நீ சுமந்து கொண்டிருக்கிற. மரியாள் இதிலேயே மாத்தாளுக்கு டோஸ் விழுந்துச்சு. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அவளுக்கு பாராட்டு கிடைச்சது. கூப்பிட்டவளுக்கு திட்டு விழுந்தது. கூப்பிட்டா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? திட்டு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா திட்டு விழும் உங்களுக்கு. எல்லாருக்கும் திட்டு தான். பெற்ற தாயா இருந்தாலும் அந்த கல்யாண வீட்டில் போன திட்டு தான். பரிசையன் பணக்காரன் விருந்து கொடுக்க கூப்பிட்டு அங்கேயும் திட்டுதான். நீங்க மார்த்தாள் தன் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு அங்கேயும் திட்டுதான். கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு திட்டு விடும். ஏசு கிறிஸ்து வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு திட்டு விடும். கூப்பிடாதீங்க. நாலாவது இன்னொரு வீடு பார்க்காமா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24 வருவோம். 24:29 வாசிக்கலாம்.
அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர்கள் அவரை நோக்கி,
இந்த சம்பவம் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு நடந்த ஒரு அருமையான சம்பவம். இதை கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வாசிச்சிருவோம். 24 13 வாசிக்கலாம்.
அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர்
எருசலேமுக்கு
7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள்.
போகையில்
இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி
சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில்
இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும்
அவரை அறியாதபடிக்கு
அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது.
போதும், எல்லாத்தையும் இந்த ஃபுல் சப்ஜெக்ட் படிக்க டைம் இல்ல. இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்துட்டார். எழுந்த பிறகு இப்பொழுது அன்றைக்கு சாயங்கால நேரம். அந்த வேளையில் எம்மாவூர் என்று சொல்லி இருக்கிற ஒரு ஊருக்கு அவருடைய சீஷர்களில் 2 நடந்து போனாங்களாம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து மகிமையின் சரீரத்தோடு மறுரூபமானவராக வேறு ஒரு மனுஷனை போல ஒரு தோட்டத்தோடு அவர் கூடவே பின்னாடியே நடக்கிறார். இவங்க என்ன பேசலாங்கன்னு கவனிச்சுட்டே நடக்கிறார். இவர்கள் இயேசு கிறிஸ்துவே போயிட்டார் என்ற ஒரு மனநிலைமையோடு, எங்க நெகட்டிவான ஒரு தாட்டோடு பேசிக்கொண்டே போறாங்க, சம்பாஷித்துக் கொண்டு. இயேசு தாமே கூட போனார், ஆனால் அவர் கூட இருக்கிறது யார் என்று தெரியல. அப்பொழுது அவரிடத்தில் பேச்சு கொடுக்கிறார். 17 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து
ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன்
பிரதியுத்தரமாக
இந்நாட்களில்
எருசலேமிலே நடந்தவைகளை
அறியாதபடிக்கு நீர் அந்நியரோ என்றான்.
நீர் அந்நியரோ அந்நியராயிருக்கிறீரோ என்றான். இப்ப இயேசு கிறிஸ்து பின்னாலேயே போறார். அவங்களுக்கு அவர் தான் பின்னால வரான்னு தெரியல. துக்கமா போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்து கேட்கிற, என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கிறீங்க? உடன் தெரியாதது போல விசாரிக்கிற. உடனே அவங்க அவரை பார்த்து கேட்கிறாங்க, இந்த நாட்கள் எருசலேமில் நடந்த காரியத்தை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன நீர் வெளியூரா அப்படிங்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ பார்த்து, நாங்களாம் எருசலேமில் இருக்கிறோம், நீங்க என்ன வெளியூர்ல இருந்து வந்துக்கிறீரா? எந்த ஊரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஏன்னா அவருன்னு அவங்களுக்கு தெரியல. நீங்க எந்த வெளியூர்ல வந்திருக்கிறீர் போல, ஊருக்கு புதுசு போல இருக்குது. நம்ம சொல்றதுல ஊருக்கு புதுசு போல இருக்குது அப்படிங்கிறல்ல, அந்த மாதிரி பேசுறாங்கன்னா ஊருக்கு புதுசா இருப்பார் போல இருக்கு. எந்த ஊரு? நமக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருக்கிறீரேனா? இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இவர் தான் உயிர் தெழுந்த ஆண்டவர், இவர் தான் கூட போறாரு. இவர்கிட்டயும் கேட்கிறாங்க ஊருக்கு புதுசாங்கிறாங்க. பார்த்தார், பின்னாடியே போனார். போற வழியிலேயே திட்டு விழுந்தது. போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டே போனாரு. 25வது வசனம் வாசிக்கலாமே.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும்
விசுவாசிக்கிறதற்கு
புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே
கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்.
இப்படி போகும்பொழுது திட்டிட்டு போறாரு. கடைசியிலே 28 வசனத்தை வாசிக்கலாம்.
அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள் அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும்
சாயங்காலமாயிற்று
பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள்
அப்பொழுது
அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார்
வீட்டுக்குள்ள போனார். என்னன்னா, திட்டு கொஞ்சம் முன்னாலே விழுந்துருச்சு. இவங்களும் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து கூப்பிட்டாங்க. இவங்களுக்கு போற வழியில தான் திட்டு விழுந்துருச்சு. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களையும் திட்டு வாங்கினாங்க. இவங்க யார்? இயேசு கிறிஸ்து தங்க வீட்டுக்கு கூப்பிட்டவங்க. பைபிள்ல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ தங்க வீட்டுக்கு கூப்பிட்ட எல்லாருக்குமே சமத்திட்டு. ஒரு இடத்துல கூட நல்ல கிடையாது. எல்லாருக்கும் அடி சரியான திட்டம் வாங்கியிருக்கிறார். இது என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்துவை உங்க வீட்டுக்கு சொல்லுங்க, கூப்பிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை உங்கள் வீட்டுக்கு நீங்க கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு திட்டுதான் உள்ளோம். கூப்பிட்ட 4 பேரை நம்ம பார்க்க ஆரம்பிச்சு, 4 பேருமே திட்டு வாங்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை உங்க வீட்டுக்கு கூப்பிடவே கூடாது. கூப்பிட்டீங்கன்னா திட்டு விழும். இது என்ன நூதனமான காரியம்? நூதனம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அடுத்த 2 காரியத்தை சொன்னா உங்களுக்கு அப்பதான் புரியும். இப்ப கூப்பிடாமலே வாலண்டியரா இவர் போன ஒரு 2 இடத்தை சொல்றேன் உங்களுக்கு. சரியா? வாலண்டியரா கமிட் ஆகிற இடம். இந்த 2 இடத்துலையும் இவர் வாலண்டியரை கமிட் ஆனார். உங்க வீட்டுக்கு வர்றது கமிட் ஆனார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:5 வாசிக்கலாம்.
இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து
ஆண்டவரே,
என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான்.
அதற்கு இயேசு
நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார்.
இவர் கமிட் ஆகிறார். இங்கே 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை வந்து பார்த்து கேட்கிறான், என் வீட்டிலே என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறார்.
அவன் கூப்பிடல, இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு கூப்பிடல. முதல்ல சொன்ன நாலு பேருமே இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்டு திட்டு வாங்கினாங்க. இவன் இயேசு கிறிஸ்துவ கூப்பிடல, தன் காரியத்தை மட்டும் சொன்னான். ஆனா இவர் கமிட் ஆகிறார். இப்போ நான் வந்து அவனை சொத்தமாக்குவேன். அவன் எங்க இருக்கிறான்? வேலைக்காரன் வீட்டுல இருக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்துவ சொல்ற, நான் வந்து அப்படி வீட்டுக்கு நான் வருவேங்க, உன் வீட்டுக்கு நான் வரேன். ஆனால் இவன் அதை கூட ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கிறான். ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்லன்ட்டான். எங்க வீட்டுக்கு நீங்க வரவேணாங்கிறான். நீ என் வீட்டுக்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. இதனால பாத்தீங்கன்னா தான் சொல்லுவான், கூப்பிட்ட இடத்துக்கு வந்தாரு, இங்க கூப்பிடாத இடத்துக்கு தானாவே வரங்கிறாரு. ஆனா அவனே வேணாங்கிறான். அப்ப அதை விட இது மோசமா இல்ல இருக்குது? கூப்பிடுறது மேன்மையானது, வரேன்னு சொன்னா கூட வேணாங்கிறது எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்துவோட லாஜிக்கே வேற, நம்ம லாஜிக் வேற, அவரோட லாஜிக்கே வேற. நம்ம ஒரு வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்னா நீங்க வராதிங்க அப்படின்னா நம்ம கோபம் தான் வரும். நான் வரேன்னு சொல்ல கூட வேணாங்கிறாங்க. ஆனா இவனுக்கு என்ன கிடைச்சு தெரியுமா? இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இவனுக்கு கிடைச்சது என்னது? பாராட்டு. இல்லையா? வாசிக்கலாமா? பத்தாம் வசனம்.
நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தோம், எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்கின்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு
ஆச்சரியப்பட்டு
தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி,
இஸ்ரவேலருக்குள்ளும்
நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள்.
இவனை மென்ஷன் பண்றார். இவனை குறித்து தனக்கு பின் சொல்லுகிற எல்லாருக்கும் முன்பதாக பப்ளிக்கா இவனை பாராட்டுறாரு. யார் இவன்? இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு கூப்பிடாதவன், வரேன்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்றவன். அப்ப இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? கூப்பிடக்கூடாது. அவர் வரேன்னா கூட அப்படியா? இங்கே பார்க்கும் பொழுது இவன் வெளிப்படையாக இவன் அப்படி நடந்து கொண்டான். ஆனால் உள்ளான வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுடைய இருதயம் விசுவாசம் செம்மையா இருந்துச்சு. இல்ல, அவருடைய விசுவாசம் செம்மையா. இவன் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு கூப்பிடல, வரேன்னா கூட வேண்டான்னா. ஆனால் இவனுக்கு கிடைச்சது என்ன? பாராட்டு. நான் இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அது மட்டும் அவர் நிறுத்தல, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அந்த பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். இவன் பரலோகத்துக்கு வரக்கூடிய ஆளுன்றாரு. இவன் பரலோகத்துக்குரிய ஆளுன்னு பப்ளிக்கா சொல்லிட்டாரு. பாருங்க, அவருடைய லாஜிக்கே வேற. நம்ம கூப்பிட்டவங்க நம்மளை கனப்படுத்துறோம் நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூப்பிடாதவன் தன்னை கனப்படுத்துறான்றத புரிஞ்சுக்கிட்டாரு. கூப்பிட்டவர்களை கர்த்தர் திட்டினாரு, கூப்பிடாதவங்களை கர்த்தர் பாராட்டுறாரு. இவன் வாயினால கூப்பிடல, தன் வாழ்க்கையினால் அவரை கூப்பிட்டு விட்டான். அல்லேலூயா. அதான் வித்தியாசம். முதல் நாலு பேருமே வாயில கூப்பிட்டாங்க, வாழ்க்கையில கூப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இவன் வாயினால கூப்பிடல, ஆனா தன்னுடைய விசுவாசத்தினாலே அவரை கவர்ந்து எடுத்து விட்டான். தன்னுடைய விசுவாசம், அவர் மேல், அவருடைய வார்த்தையின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை கவர்ந்து கொண்டான். இவன் கூப்பிடல, ஆனால் இவன் பாராட்டு பெற்றான். கூப்பிட்டவன் திட்டு வாங்கினான், கூப்பிடாதவன் பாராட்டை பெற்றான். அடுத்த சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கலாம்.
அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று
அவரை பார்க்க வகை தேடினான்.
அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில்
முன்னாக
ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து
அவனை கண்டு சகேயுவே
நீ சீக்கிரமாய் இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார்.
கமிட் ஆகிறார். இவரே கமிட் பண்றார். சகேயு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடல. ஆனா இவரா வாலண்டியரை கமிட் ஆகிறார். சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சகேயு அவன் ஒரு பாவியான ஒரு மனுஷன் தான். ஆயக்காரருக்கு தலைவன், கொள்ளையடித்து ஐஸ்வர்யவனாக வாழ்ந்தவன். ஆனால் இந்த சகேயுக்குள்ளே ஒரு வாஞ்சை, வெளியில் அவன் மோசமானவன், உள்ளுக்குள்ள வாஞ்சை. இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கணும் அந்த ஒரு ஆவலோடு அவன் கூட்டத்துக்குள்ள வந்து நிற்கிறான். அவரை பார்க்க முடியல, அவனுடைய ஆவலை அவனால் கட்டுப்படுத்த முடியல. அவர் நடந்து போகிற வழியிலே முன்னால ஓடி ஒரு காட்டத்தை மரத்தை பார்த்து அதன் மேல் ஏறி உட்கார்ந்து அங்கிருந்து வாஞ்சையோடு பார்க்கிறான். இயேசு இவன் கூப்பிடுவான் அவர்லாம் எதிர்பார்க்கல. அவன் இருதயத்தை பார்த்த அந்த இருதயம் ஒரு வாஞ்சையுள்ள இருதயம். அவன் வாழ்க்கை ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கொள்ளையடித்த வாழ்க்கை, ஏமாற்றின வாழ்க்கை, ஜனங்களை வேதனைப்படுத்தின வாழ்க்கை, அந்த ஊர் ஜனங்களை அவனை சபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போனார். நாங்கள் அந்த ஊர்லயே பாவின்னு பேர் வாங்கின ஒரு வாழ்க்கை, அவ்வளவு மோசமானவனாய் இருந்தவர், அநியாயமாய் பணத்தை சம்பாதித்தவன், கொள்ளையடித்தவன். ஆனால் அவருடைய உள்ளமோ வாஞ்சையுள்ள ஒரு இருதயம். வெளியில மோசமானவன், ஆனால் உள்ளமோ வாஞ்சையுள்ள ஒரு இருதயம். அதை பார்த்த சகையவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவரா வாலண்டியர் கமிட்டார் சகை வீட்டில். ஜனங்கள் அதை கண்டு இடறி போனாங்க இல்லையா. இந்த வீட்டு காரியத்தை பார்க்கும் பொழுது ஏழாம் வசனத்தில் வாசிக்கலாம்.
அதை கண்ட யாவரும்
இவர் பாவியான மனுஷனிடத்தில்
தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று
கர்த்தரை நோக்கி
ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை
ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானேன்னு
ஒரே பாராட்டிட்டார். அவர்கிட்ட வந்த பரிசேயர்கள் மத்தவங்களாம் பார்த்தீங்க, ஆபிரகாமுக்கு சந்ததியின்னு சொல்லாதீங்கன்னு திட்டினார். ஆபிரகாமின் தகப்பன்னு சொல்லாதீங்கன்னு திட்டினார். ஆனா இங்க பார்த்து சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்கிறானே, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. பாராட்டினார் எல்லாருக்கு முன்னாள், இவன் ஒரு ஆபிரகாமின் குமாரன். ஆனா ஊரே சொல்லதையும் ஒரு பாவிங்குது. இவர் சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் குமாரன்ங்கிறார். எங்க கொண்டு போயிட்டாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆபிரகாமின் குமாரனும் பேர். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு புதிய ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த லிஸ்ட்ல கொண்டு இவனை நிக்க வச்சிட்டாரு. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானேன்னு கொடுத்துட்டார். யார? வீட்டுக்கு கூப்பிடாதவன. இவரா கமிட் ஆயிட்டு அவனுக்கு சொல்றான். இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு கூப்பிட போறீங்களா, கூப்பிடாம இருக்க போறீங்களா? இதுதான் கேள்வி. இயேசு கிறிஸ்து கூப்பிட்டீங்கன்னா திட்டு விடும், கூப்பிடாதீங்க. கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு திட்டு விடும், எல்லாருமே பம்பளிக்க வச்சு வாங்கிடுவார். ஆனா அதே நேரத்தில் உங்க வாழ்க்கையிலே அவரை கூப்பிடுங்க, வார்த்தையில கூப்பிடாதீங்க. வார்த்தையில கூப்பிட்டீங்கன்னா சரியா வாங்கி கட்டிக்குவீங்க. சும்மா உட்காந்து ஆண்டவரே வாருமையா அப்படின்னு சும்மா வார்த்தையில கூப்பிட்டீங்களோ
செம்ம டோஸ் விடும். சும்மா ஜபத்துலதான் கூப்பிடுது, ஆண்டவரே வாரும் இருதயம், இவர் என்னடா ஜப நேரமே போர் அடிக்குது, ஆனா வாயில மட்டும் ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும், ஆண்டவரே இருதயம் சொல்லுது, ஆண்டா சர்ச்சில் வர்ஷிப்பு முடிய மாட்டேங்குதே, இருதயம் சொல்லுது, என்ன எவ்வளவு நேரம் நிக்க வச்சுட்டு கழுத்தறுக்கிறாரேன்னு இருதயம் சொல்லுது, ஆண்டவரே நீர் வாரும் வாரும் வாரும்னு பாட்டு பாடிட்டு கண்டுகள் திட்டு வாங்கிடுவீங்க, ஜாக்கிரத, வாயில கூப்பிட்டீங்கன்னா செம திட்டு விடும். ஆனால் உங்கள் இருதயத்தில் உங்க வாழ்க்கையில அவரை நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். அல்லேலூயா, புரியுதா? உங்க வீட்டுக்கு வாயில கூப்பிடாதீங்க, கூப்பிட்டீங்கன்னா டோஸ் வாங்குவீங்க. உங்க வாழ்க்கையில் அவரை கவர்ந்து கொள்ளுங்கள். நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தில் அவரை கவர்ந்து கொண்டான். இந்த சகையு தன்னை ஒப்பு கொடுத்தலில் வாஞ்சையுள்ள இருதயத்தில் அவரை கவர்ந்து கொண்டான். அதனால இவரா கமிட் ஆகி வந்தார், அவங்கள பாராட்டினாரு, அவனோடு கூட இருந்தார். அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில் கவர வேண்டும், வாழ்க்கையில் அவரை கூப்பிட வேண்டும், வார்த்தையில் அல்ல. ஜெபிக்கலாம். Glory to Jesus. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அருமையான காரியத்தை இன்றைக்கு ஒரு எளிமையான விதத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது ஒரு எளிமையான ஒரு சின்ன சம்பவங்கள், ஆனால் இதில் ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்கிறது. வேடிக்கையான பல விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு வேண்டிய சத்தியங்களை கர்த்தரிதல் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை வாயினால கூப்பிட்டவங்க, கானா ஒரு கல்யாண வீடு கூப்பிட்டு அவரை திட்டு வாங்கினாங்க, சீமோன் என்ற பரிசேயன் அவரை தன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு திட்டு வாங்கிட்டா, மார்த்தாள் தன் வீட்டுக்கு கூப்பிட்டு அவளும் திட்டு வாங்கிட்டா, இரண்டு சீஷர்கள் எம்மாவூருக்கு சென்ற சீஷன் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களும் திட்டு வாங்கிட்டாங்க, அவரை வீட்டுக்கு கூப்பிட்டவங்க எல்லாருக்கும் திட்டு விழுந்துச்சு. ஆனால் சில இடத்துல அவங்க கூப்பிடாமலே இவரே வரேன்னு கமிட் ஆனார். ஏன்னா இவர் அவங்களால கவரப்பட்டார், அவங்களுடைய இருதயத்தினால் கவரப்பட்டார். இயேசு கிறிஸ்து வார்த்தையினால் கவரப்படுகிறவர் அல்ல, நம்முடைய வாழ்க்கையினால் கவரப்படுகிறவர். அதனால இதுதான் சத்தியம், இந்த செய்தியினுடைய சாரமே அதுதான். இயேசு கிறிஸ்து நம்முடைய வார்த்தையினால் கவரப்படுகிறவர் அல்ல, நம்முடைய வாழ்க்கையினால் நம்முடைய இருதயத்தினால் அவர் கவரப்படுகிறவர். அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். அவர் தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, வாழ்க்கையை பார்க்கிறவர், வாழ்க்கையை பார்க்கிறவர். வெளி தோற்றத்திலே கூப்பிட்டவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டார்கள், ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி வருகிறேன் என்று சொன்னாலும் வேணான்னு சொன்னார், அவனை பாராட்டினார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. நீ பரலோகத்துக்குரியவன், அவன் அழக பாராட்டினார். சகேயு ஊரிலேயே பாவின்னு பேர் வாங்கினவன், அவரை வீட்டுக்கு கூப்பிடல, இன்றைக்கு நான் வீட்டுக்கு நான் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி அவரே கமிட் பண்ணார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானேன்னு பாராட்டினார். வாழ்க்கையில் கவர்ந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாயினால நீங்க அவளை கவரவே முடியாது, உங்க வாழ்க்கையில தான் நீங்கள் அவரை கவர முடியும். இதுதான் செய்தி, உங்க வாழ்க்கையில் அவரை கவர்ந்து கொள்ளுங்கள். நீங்க கூப்பிடாமலே அவர் உங்களோடு தங்கியிருப்பார். வார்த்தையில கூப்பிடுறதை வச்சு அவர் வரமாட்டாரு, உங்க வாழ்க்கையில கூப்பிட்டீங்கன்னா நீங்க வாயத்திறந்து வாங்க ஆண்டவரேன்னு சொல்லவே வேண்டாம், அவர் உங்களோடு வந்து தங்கியிருப்பார். எங்க வீட்டுல தங்கியிருங்க, நீங்க கூப்பிட வேண்டாம், நம்முடைய வாழ்க்கை சரியா இருந்தா அவரே வந்து தங்கியிருப்பார், கூப்பிடாமலே வந்து இருந்துருவார். ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை எனக்கு தாரும், நீங்க கூப்பிட வேண்டியதில்லை, உங்க வாழ்க்கை சரியா இருந்தா அவரே வந்து உங்க உள்ளத்துல நிறைஞ்சு தங்கியிருப்பார், நீங்க கூப்பிடவே வேண்டாம், அவரே வந்துருவார். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய காரியம். வாழ்க்கையில் கவர்ந்து கொள்ளுங்கள், வார்த்தையில் அல்ல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆண்டின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை ஆராதனையில எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல சத்தியத்தை எளிமையான விதத்தில் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் இதை கவனமாய் புரிந்து எங்கள் வாழ்க்கையில் உமை கவர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்கள் இருதயத்தில் உமை கவர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. அப்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க அப்பா. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே. ஆமென்.